நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் பவித்ரா.
வணக்கம் பவி.
வணக்கம் ரைசோ.
திரும்பவும் இந்த மாதம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பவி. இப்போ என்ன கேட்க நினைக்கிறேன்னா, இப்போ ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களிடம் அரசு மன்னிப்பு கோரிய 12வது ஆண்டு நிறைவடைந்துள்ளது இல்லையா? இப்படியான தேசிய மன்னிப்பு தினத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு படுது?
13 ஆண்டுகளுக்கு முதல் 13 February 2008 அப்போதைய பிரைம் மினிஸ்டர் கெவின் ராட் ஆஸ்திரேலிய அரசாங்கம் சார்பாக ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தார். கிரீஃப், சஃபரிங் அண்ட் லாஸ் இதெல்லாம் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அரசாங்க கொள்கைகள் காரணமாக இருந்திருக்கு என்று கூறி தான் பிரைம் மினிஸ்டர் கெவின் ராட் பல வருடங்களுக்கு முதல் அந்த மன்னிப்பு கேட்டிருந்தார். பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் இதை பற்றி கதை கேட்க, முதல் வந்து நல்ல நோக்கங்கள் என்ற பேரில் எடுத்த நடவடிக்கைகள் வந்து உண்மையாகவே அந்த காலத்தில் அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், அந்த ஆணவத்தில் அறியாமையை தான் இது காட்டுது பழைய அரசாங்கங்கள் எடுத்த செயல்கள் என்று சொல்லி அவரும் அதை ட்ரூலி சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தார்.
அரசு வந்து மன்னிப்பு கேட்டு 12 கடந்து விட்டன இல்லையா? இப்போ இந்த மன்னிப்பு கேட்ட பின்னர் பூர்வீக குடிமக்களின் வாழ்க்கை மேம்படும் வகையில் ஏதாவது உருப்படியாக நடந்திருக்கா என்ன, அல்லது ஏதாவது முக்கிய கொள்கை மாற்றம் எதுவும் இடம்பெற்றதா? பவி சொல்லுங்க.
ஆஸ்திரேலிய இண்டிஜினஸ் வரலாற்றில் இந்த நேஷனல் அப்பாலஜி வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மைல்ஸ்டோன். அடுத்த முக்கியமான மைல்ஸ்டோன் என்று கன பேர் கருதுறது என்னவென்று சொன்னால் த நேஷனல் இண்டிஜினஸ் ரீஃபார்ம் அக்ரிமெண்ட். அதே வருடம் 2008 நவம்பரில் இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்த ஒரு 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 கேம்பெயின் என்ற மாதிரி சொல்லலாம். அதாவது இண்டிஜினஸ் மக்களுக்கும் நான் இண்டிஜினஸ் மக்களுக்கும் வாழ்க்கை தரம் வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது, அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கில், அதாவது க்ளோசிங் த கேப் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. 6 டார்கெட் அந்த நேஷனல் இண்டிஜினஸ் ரீஃபார்ம் அக்ரிமெண்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தது. அந்த 6 டார்கெட் என்னவென்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக டு க்ளோஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கேப். முத்தின ஜெனரேஷன்ஸ் ஒரு தலைமுறைக்குள்ள இண்டிஜினஸ் மக்களுக்கும் நான் இண்டிஜினஸ் மக்களுக்கும் இருக்கிற லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இடைவெளியை குறைக்க வேண்டும் என்று சொல்லியும், அடுத்ததாக வந்து இண்டிஜினஸ் சில்ட்ரன் அண்டர் 5 அவங்களுக்கு இருக்கிற மொர்டாலிட்டி ரேட், அதாவது இறப்பு விகிதத்தை அந்த இடைவெளியை 60% குறைக்க வேண்டும் 10 வருடத்துக்குள்ள என்று சொல்லியும் அடுத்த ஒரு டார்கெட் இருந்தது. 3வது டார்கெட் வந்து ரிமோட் கம்யூனிட்டிஸில் இருக்கிற இண்டிஜினஸ் பிள்ளைகள், 4 வயதுக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றது 5 வருடத்துக்குள்ள செய்யணும் என்ற இன்னொரு டார்கெட்டாக இருந்தது. ரீடிங், ரைட்டிங், நியூமரசி அச்சீவ்மெண்ட்ஸில் குழந்தை பிள்ளைகளுக்கு அதுக்கிருந்த இடைவெளியை பாதியாக குறைக்க வேண்டும் என்று சொல்லியும், 12வது வகுப்பு முடிக்கும் பிள்ளைகள், இண்டிஜினஸ் பிள்ளைகள் அவர்களுக்கும் நான் இண்டிஜினஸ் பிள்ளைகளுக்கும் அந்த ரேட்டை மறுபடியும் பாதியாக குறைக்க வேண்டும் என்று சொல்லியும், இண்டிஜினஸ் மக்களுக்கும் நான் இண்டிஜினஸ் மக்களுக்கும் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் அவுட்கத்தில் இருக்கிற அந்த இடைவெளியையும் பாதியாக குறைக்க வேண்டும் 10 வருடத்துக்குள்ள என்று சொல்லி, இப்படி 6 டார்கெட் அந்த க்ளோசிங் த கேப் 2008 அறிவிக்கப்பட்டிருந்தது.
சரி பவி, இப்போ இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ என்ன நடக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த பூர்வீக குடிமக்களின் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் நடந்துள்ளது?
13 கழித்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தா ராய்சர், பொதுவாக எல்லாரும் சொல்லும் ஒரு கருத்து வந்து செய்வதற்கு இன்னும் நிறைய இருக்கின்றது என்றுதான். மினிஸ்டர் ஃபார் இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் கெவின் ஒயிட் இந்த ஹிஸ்டாரிக் அப்பாலஜியை பற்றி கதை கேட்க கூறியிருந்தார். தான் ஒரு ஸ்டோலன் ஜெனரேஷன் மெம்பரோட மகன் என்று சொல்லியும், இன்னும் எங்கள் சமுதாயத்தில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நாங்கள் செய்வதற்கு இன்னும் நிறைய இருக்கின்றது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். 2008 அனௌன்ஸ் பண்ணப்பட்ட க்ளோசிங் த கேப் ஃப்ரேம்ஒர்க்கில் கடைசி அறிக்கை வந்து போன வருடம்தான் பார்லிமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் பார்க்க, அந்த க்ளோசிங் த கேப் ஃப்ரேம்ஒர்க் வந்து பல இலக்குகளை அடைய தவறி இருக்கின்றது என்று தெரிந்தது. 2 இலக்கு மட்டும்தான் ஒன் ட்ராக்காக இருந்தது என்று சொல்லி தெரிந்தது, அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அட்டெண்டன்ஸும் ESX அட்டைன்மெண்ட்டும், இந்த 2 தான் ஒன் ட்ராக்காக இருந்தது. மற்ற டார்கெட்ஸுக்கு எதிராக பெருசாக முன்னேற்றங்கள் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, சைல்ட் மோர்டாலிட்டி, லிட்ரஸி, நியூமரசி இந்த மாதிரி இலக்குகளுக்கு எதிராக பெருசாக முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி கன பேர் கன்னடம் தெரிவித்திருந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் இதுக்கு பதில் கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால், இந்த 2020 போன வருடம் வந்த கடைசி அறிக்கை வந்து உண்மையான முன்னேற்றத்தை பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லியும், நிறைய விஷயங்கள் முதல் இருந்ததை விட மிகவும் ப்ரோக்ரெஸ் ஆகி இருக்கு என்று சொல்லியும் கூறியிருந்தார். தாங்கள் தங்களது அப்ரோச்சை மாற்ற போகிறோம், அதாவது முதல் 2008 ஆண்டு இந்த ஃப்ரேம்ஒர்க் அரசாங்கம் செய்யும் போது இண்டிஜினஸ் மக்கள் பார்வையூடாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது வந்து தாங்கள் அந்த அவர்களோட பேசித்தான் இந்த அவர்களோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த புதிய ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இருக்கின்றோம் என்று சொல்லியும், எந்தெந்த விஷயங்களில் இடைவெளிகள் மூட வேண்டும், எப்படி அதை க்ளோஸ் பண்ணணும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவங்களோட ஒர்க் டுகெதராகத்தான் இந்த புது ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்கின்றோம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. இப்போ இந்த புதிய ஸ்ட்ராட்டஜி வந்து நியூ க்ளோசிங் த கேப் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து போன வருடம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. 2021லேருந்து 2030 வரையும் 10 வருடத்துக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இட் ரன் ஃபார் தட் 10 இயர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜியின் கில்ரைஸில் 16 புதிய டார்கெட்ஸ், புதிய இலக்குகள் இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அதில் குறிப்பாக ரெண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிறது வந்து இண்டிஜினஸ் மக்கள் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் கூட ரெப்ரசென்ட்டாக இருக்கிறாங்களோ, தே ஓவர் ரெப்ரசன்ட் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அதாவது என்ன சொல்கிறேன்னு சொன்னாரு, இண்டிஜினஸ் மக்கள் வந்து ஆஸ்திரேலிய பாப்புலேஷனில் 3% கூட இல்லை. ஆனால் நாங்கள் நேஷ்னல் ப்ரிசன் பாப்புலேஷன் பார்த்தோம் என்று சொன்னால் இண்டிஜினஸ் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 27% இருக்கிறாங்க. இப்போ இந்த 16 டார்கெட்டில் ஒன்று வந்து to reduce the number of young Aboriginal and Torres Strait Islander Australians, 10-17 youngsters, retention-ல இருக்கிறத 30% குறைப்பதற்கும், பெரியவர்கள் அடல்ட்ஸை 15% குறைப்பதற்கும் 10 வருடத்துக்குள்ள என்று தான் அவர் ஒரு டார்கெட் அதில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இது இந்த டார்கெட் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸ் இல்லை, இது காணாது என்று சொல்லி கருத்துகளோ கண்டனங்களோ முன்வைத்திருக்காங்க. குறிப்பாக அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் மற்றும் நேஷனல் அபரிஜினல் அண்ட் டோரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டர் லீகல் சர்வீசஸ் இந்த லீகல் சர்வீஸில் கோச்சேர் வந்து கூறியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஓவர் இன்கேசரேஷன் வந்து அரசாங்கம் மிகவும் அவசரமாக இதை பரிசீலிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போ செட் பண்ண டார்கெட் வந்து இண்டிஜினஸ் மக்களுக்கும் நான் இண்டிஜினஸ் மக்களும் ஜெயிலில் இருப்பவர்கள்ட அந்த சமத்துவம் ஒன்றாக வர்றது கிட்டத்தட்ட 72 வருடங்கள் எடுக்கும் இப்போ இருக்கிற டார்கெட்டின் படி. இது சரியாக இல்லை என்று சொல்லியும் அரசாங்கம் இதை அவசரமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கருத்துக்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக விடயம் வந்து பக்கத்தில் நடந்த பிளாக் லைவ்ஸ் மேட்டர் மூவ்மெண்ட் மற்றும் இண்டிஜினஸ் டெத்ஸ் இன் கஸ்டடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது வந்து இந்த விஷயத்தை மறுபடியும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துறை கவனத்திலையும் சரி மக்களோட கவனத்திலையும் சரி திருப்பியும் கொண்டு வந்திருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான டார்கெட் என்று சொல்ல போகலாம் என்று சொன்னால் மொழிகள். அப்போ இன்னொரு சஸ்டெயின்ட் இன்க்ரீஸ் இன் த நம்பர் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லாங்குவேஜஸ் பீங் ஸ்போக்கன், இதுவும் அந்த 16 டார்கெட்டில் ஒன்று ராய்ஸும். ஆஸ்திரேலியா அந்த டைம் ஆஃப் கொலனைசேஷனில் ஆஸ்திரேலியாவில் வந்து கிட்டத்தட்ட 250 அபரிஜினல் அண்ட் டோரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டர் மொழிகள் பேசப்பட்டிருந்தன என்று சொல்லி கணக்கிடப்படுது, 250. ஆனால் இப்போ வந்து 123 மொழிகள் தான் இன்னும் ஆக்டிவாக இருக்கின்றது. அதில் 14 தான் ஸ்ட்ராங் என்று சொல்லி கணக்கிடப்படுது. இப்போ 51 வந்து அருகி கொண்டே வருது, அதாவது இன்டேஞ்சர்ட் என்று சொல்லி தான் கூறப்படுகின்றது. இதுக்கும் அவங்களோட கல்ச்சுரல் கண்டினியூட்டி அதையும் ஒரு முக்கிய ஃபோக்கஸாக இந்த புது ஃப்ரேம் பேக் கொண்டு வந்திருக்குது. வேறு இருக்கிற கோல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் சைல்ட்ஹுட் எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஃபேமிலி வயலன்ஸை குறைப்பது, ஓவர் க்ரௌடட் ஹவுசிங்கை குறைப்பது, மற்றது சைல்ட் ப்ரொடெக்ஷன், த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் அவுட் ஆஃப் ஹோம் கேர் என்று சொல்லி இப்படி பலவிதமான டார்கெட்ஸ் இந்த புது சிஸ்டம் செட் பண்ணியிருக்குது.
அரசை பொறுத்த அளவில் என்னவெல்லாமல் பூர்வீக குடிமக்களுக்கு செய்யதாக சொல்லி வருகிறது, இருக்கட்டும் சரி. பவி, இப்போ கேட்குற கேள்வி எப்படின்னா, இப்போ பூர்வீக குடிமக்களின் அமைப்புகள் அல்லது பூர்வீக குடிமக்கள் சார்ந்த குழுக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இப்போ அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் போதுமானது அப்படின்னு நினைக்கின்றார்களா என்ன பவி?
இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காணாது என்று சொல்லி கணக்கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது ராய்சோ. அதுவும் குறிப்பாக இண்டிஜினஸ் மக்கள் வந்து தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற, தங்களை அஃபெக்ட் பண்ணுற பாலிசிஸில், டிசிஷன் மேக்கிங்கில் தங்களுக்கு உண்மையான பார்ட்டிசிபேஷன் இல்லை, பங்கு இல்லை, செல்வாக்கு இல்லை என்று சொல்லி நிறைய இண்டிஜினஸ் குரூப்ஸ் கவலை தெரிவித்திருக்கிறாங்க. லேபர் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் லிண்டா பேர்னி கூறியிருக்கிறாங்க என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு உண்மையான நீடித்தொரு முன்னேற்றத்தை, அதாவது ரியல் அண்ட் லாஸ்டிங் ப்ரோக்ரஸ் நாங்கள் பார்க்க விரும்பினோம் என்று சொன்னால், இண்டிஜினஸ் மக்கள் வந்து, ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் மக்கள் வந்து அவங்கள பாதிக்கப்படுற விஷயங்களில் தே ஷுட் பி அட் த சென்டர் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ஆன் இஷ்யூஸ் ஆர் எஃபெக்டர்ஸ் என்று சொல்லி கூறியிருக்கிறார். நியூ சவுத் சவுத் கோஸ்டில் நடந்த இந்த 13 வருட நிறைவு பற்றி நடந்த ஒரு நிகழ்வில் வந்து ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ் என்ற பாலிசி வேணுமானால் மாறி இருக்கலாம், ஆனால் இது நிஜத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது அபரிஜினல் பிள்ளைகள் வந்து நான் இண்டிஜினஸ் ஃபேமிலிஸுக்கால் அடாப்ட் பண்ணப்படுறாங்க இல்லை ஃபஸ்ட் கேருக்கு போகிறாங்க, இந்த நிலைமை மாற வேண்டும். இண்டிஜினஸ் பிள்ளைகள் வந்து தங்கள் இண்டிஜினஸ் குடும்பங்களுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், அதனால தான் அவங்க தங்களோட கலாச்சாரத்தை பற்றி படைத்து கொள்ளலாம், தாங்கள் யார் என்று தெரியலாம் என்று சொல்லி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதாவது நீங்கள் ஸ்ட்ரோலன் ஜெனரேஷன் என்ற பேரில் இல்லாட்டியும் பாலிசியோ ப்ரொசீஜர்ஸோ வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் அவுட்கம் இன்னும் அதையாக தான் இருக்குது என்று சொல்லி கருத்தை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதை வந்து அபரிஜினல் லீகல் சர்வீஸ் மற்றும் நிறைய ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், டாக்கர் ப்ராக்டிஷனர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், சைக்காலஜிஸ்ட், அகடமிக்ஸ் ஒரு ஒரு கூட்டமாக சேர்ந்து கூறியிருக்காங்க. என்னவென்று சொன்னால் இண்டிஜினஸ் அண்ட் அபரிஜினல் ஸ்டோரஸ் ட்ரையில எக்ஸ்பர்டீஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்படணும், அதுவும் குறிப்பாக கோர்ட் ப்ரொசீடிங்கில் அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் ஒரு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு ரோலை பிளே பண்ண வேண்டும் என்று சொல்லியும், சைல்ட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து இண்டிஜினஸ் அண்ட் ஹோரஸ்ட்ரேட் அதோட கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் அவங்களோட வேல்யூஸையும் பிரதிபலிக்கும் வகையில் அதுகள் மாற்றுப்பட வேண்டும், இல்லாட்டி தொடர்ந்தும் இண்டிஜினஸ் பிள்ளைகள் நான் இண்டிஜினஸ் ஃபேமிலிஸோட ஃபஸ்ட் கேரோ இல்லை அடாப்ஷனுக்கோ கொடுபட போகுது, தொடர்ந்து இந்த பாதிப்புகள் இன்னும் போய்கொண்டு தான் இருக்க போகுது என்று சொல்லி கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறாய் சார்.
மிக்க நன்றி பவி, மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போமே.
நன்றி ராய்சோ.
நம்ம ஆஸ்திரேலியா படைத்தவர் பவித்ரா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.